திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, சில நாட்களுக்கு முன் வாட்ஸ்அப் வழியே சில நண்பர்கள் ஒரு படத்தையும் அத்துடன் ஒரு எச்சரிக்கையையும் பகிர்ந்து கொண்டனர். 7 தலைகள் கொண்ட பாம்பு ஒன்று சாலையோரத்தில் படமெடுத்து ஆடுவது போன்று அந்த படம் அமைந்திருந்தது. படத்திற்கு அடியில் அந்த பாம்பு ஹொண்டுராஸ் நாட்டில் காணப்பட்டதாகவும், 7 தலை நாகம் உலக முடிவுக்கு ஓர் அறிகுறி என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அன்பு இதயங்களே, அந்த படத்தையும் எச்சரிக்கையையும் சிறிது ஆழமாக ஆய்வு செய்தால் அவற்றில் உள்ள தவறுகள் வெளிச்சமாகும். ஆம், அந்த படம் ஹொண்டுராஸில் அல்ல, இந்தியாவில் எடுக்கப்பட்டது என்பதும், கம்ப்யூட்டர் நுணுக்கங்கள் தெரிந்த ஒருவர் படமெடுத்து ஆடும் ஒரு பாம்பின் தலையை 7 முறை வெட்டி ஒட்டி அந்த படத்தை உருவாக்கியுள்ளார் என்பதும் புரியும். இதில் மற்றொரு வருத்தமான அம்சம் என்னவென்றால், இந்த படம் கடந்த 4 அல்லது 5 ஆண்டுகள் நமது சமூக வலைத்தளங்களில் பல்வேறு காரணங்களுக்காக மீண்டும் மீண்டும் தோன்றி பரபரப்பை உண்டாக்கி வருகின்றது. அன்பு இதயங்களே, பிரமிக்கத்தக்க தொழில்நுட்பங்களால் நம்மிடையே தகவல் பரிமாற்றங்கள் தாறுமாறாக பெருகிவிட்டன. நம்மை வந்தடையும் ஒரு தகவலை உள்வாங்கி அதில் உள்ள உண்மையை, அதனால் விளையும் நன்மை அல்லது தீமையை குறித்து சிறிதும் சிந்திக்காமல் அதை உடனே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேகமே நம்மிடம் அதிகம் உள்ளதோ என்ற கவலை எழுகின்றது. இத்தகைய துரித பரிமாற்றங்களால் வதந்திகளும் குழப்பங்களுமே அதிகம் உருவாகின்றன என்பதையும் மறுக்க முடியாது.
அன்பு நெஞ்சங்களே, உலகம் முடியப் போகின்றது என்ற வதந்தி இதுவரை பலமுறை தோன்றி மறைந்துள்ளன. நம்மை சுற்றி இயற்கையில் அல்லது அரசியல், மதம், சமுதாயம் இவற்றில் உண்டாகும் பல எதிர்பாராத நிகழ்வுகளை உலக முடிவின் அடையாளங்கள் என்று எளிதில் முடிவுகட்டி விடுகின்றோம். உலக முடிவு, இறுதி காலம், மானிட மகனின் 2 வருகை ஆகியவை நமக்குள் எவ்வகை உணர்வுகளை எழுப்புகின்றன, எவ்வகை உண்மைகளை சொல்லித் தருகின்றன என்பதை சீர்தூக்கி பார்க்க இந்த ஞாயிறு தகுந்ததொரு தருணமாக அமைந்துள்ளது. இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. ஒவ்வொரு ஆண்டும் திருவருகை காலத்துடன் ஒரு புதிய வழிபாட்டு ஆண்டை துவக்குகின்றோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறன்று உலகின் முடிவில் இறைவன் மீண்டும் வருவதை நினைவுறுத்தும் நற்செய்தி நமக்கு தரப்பட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, உலக முடிவை பற்றி நம்மால் தீர்மானமாக ஒன்றும் சொல்ல முடியாது. அது நாளையே வரலாம், இன்னும் பல கோடி ஆண்டுகள் சென்று வரலாம், அல்லது வராமலேயே போகலாம். ஆனால் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உலக வாழ்வு முடியும் என்பது திண்ணமான உண்மை. இந்த முடிவும் எப்போது வரும் என்பது நிச்சயமற்ற ஒன்று. உலகின் முடிவு அல்லது நமது வாழ்வின் முடிவு என்பதை குறித்த நமது கண்ணோட்டம்தான் என்ன? எல்லாம் முடிந்துவிடும், எல்லாம் அழிந்துவிடும் என்ற கோணத்தில் சிந்தித்தால் மனதில் வெறுமை உணர்வுகள் மேலோங்கும். வாழ்வதில் பொருளே இல்லை என்ற சலிப்பு உருவாகும். உலக முடிவில் அல்லது வாழ்வின் முடிவில் நாம் இறைவனை சந்திக்கச் செல்கின்றோம் என்ற எண்ணம் எதிர்பார்ப்பை உருவாக்கும். அன்பு இதயங்களே, நாம் சந்திக்கச் செல்வது நமது அன்பு தந்தையை, தாயை அல்லது உற்ற நண்பரை என்ற கண்ணோட்டம் இருந்தால் இந்த சந்திப்பை ஆவலோடு எதிர்பார்ப்போம். நாம் சந்திக்கப் போவது நம்மை தீர்ப்பிடவிருக்கும் ஒரு நீதிபதியை என்ற கண்ணோட்டம் இருந்தால் இந்த சந்திப்பு பயத்தையும் கலக்கத்தையும் உருவாக்கும்.
ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம்.
அன்புள்ளங்களே, நமக்கு தெரியாத ஒருவரை சந்திக்க செல்லும் நேரங்களில் நாம் நடந்து கொள்ளும் விதம் நாம் மற்ற நேரங்களில் நடந்து கொள்ளும் விதத்தை விட வித்தியாசமாக இருக்கும். அதுவும் நாம் சந்திக்கச் செல்வது மிக முக்கியமான ஒருவர் என்றால் மிகவும் கவனமாக நடந்து கொள்வோம், இல்லையா? ஆனால் குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் இந்த மாற்றங்கள் இருக்காது. அதேபோல் ஆன்மீகத்தில் அதிகம் வளர்ந்தவர்களிடமும் இவ்வகை மாற்றங்கள் இருக்காது. யார் பார்த்தாலும் பார்க்காமல் போனாலும் சரி, அவர்கள் எந்நேரத்திலும் உண்மையான ஈடுபாட்டுடன் ஒவ்வொரு நாள் செயல்களையும் செய்வர். நேரத்துக்கு தக்கது போல், தன்னை சூழ்ந்திருப்போருக்கு தகுந்தது போல் வாழ்வை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்ந்த பல உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைய வேண்டும்.
அன்பு இதயங்களே, நகைச்சுவை உணர்வுடன் எப்போதும் வாழ்ந்ததாகச் சொல்லப்படும் புனித பிலிப் நேரி ஒரு நாள் நண்பர்களுடன் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சாவை பற்றிய பேச்சு அங்கு எழுந்தது. நண்பர்களில் ஒருவர் பிலிப்பிடம், "பிலிப், இதோ அடுத்த நிமிடமே நீ இறக்கப் போகின்றாய் என்று தெரிந்தால் என்ன செய்வாய்?" என்று கேட்டார். பிலிப் ஒரு நிமிடம் சிந்தித்தார். பின்னர் தன் நண்பரிடம், தொடர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருப்பேன் என்றார்.
அன்பு இதயங்களே, மரணத்தை பயங்கரமான ஒரு மாற்றமாக முடிவாக பார்ப்பவர்கள் அதைக் கண்டு பயப்பட வேண்டியிருக்கும். காரணம், அவர்களது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த முரண்பாடுகளையெல்லாம் சரி செய்துவிட்டு மரணத்தை சந்திக்க அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுகின்றது. ஆனால் வாழ்வு முழுவதையும் நல்ல விதமாக பொறுப்புணர்வோடு வாழ்ந்தவர்களுக்கு சாவு எந்த வகையிலும் பயத்தை உண்டாக்காது என்பதற்கு புனித பிலிப் நேரி அவர்கள் நல்லதோர் எடுத்துக்காட்டு.
அன்பு நெஞ்சங்களே, ஜான் வெஸ்லி என்பவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மேதை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது பொறுப்புடன் சரியான கணக்கை இறைவனுடன் ஒப்படைக்கும் ஒரு பணி என்ற எண்ணத்தை இங்கிலாந்து மக்கள் மத்தியில் விதைத்தவர் இவர். இன்று உங்கள் வாழ்வின் கடைசி நாள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இவரிடம் ஒருவர் கேட்டபோது இவர் சொன்ன பதில் இதுதான். மாலை 4 மணிக்கு நான் வழக்கம்போல் தேநீர் அருந்துவேன். 6 மணிக்கு நோயுற்றிருக்கும் திருமதி பிரவுன் அவர்களை மருத்துவமனையில் பார்க்கச் செல்வேன். 8 மணிக்கு என் மாலை ஜபங்களைச் சொல்வேன். இரவு உணவுக்குப் பின் வழக்கம்போல் படுக்கச் செல்வேன். விழித்தெழும்போது என் இறைவன் முகத்தில் விழிப்பேன் என்று சொன்னாராம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, புனித பிலிப் நேரியைப் போல், ஜான் வெஸ்லியைப் போல், மனதில் எவ்வித அச்சமும் இன்றி அமைதியாக மரணத்தை சந்திக்கும் பக்குவம் ஒரு நாளில் உருவாகும் மனநிலை அல்ல. வாழ்நாளெல்லாம் ஒருவர் பழக்கப்படுத்தும் மனநிலை அது. இத்தகைய மனநிலையை அடைந்தவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தவர்கள். அமைதியை தங்கள் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் பெருகினால் நாம் இன்று ஏங்கி தவிக்கும் அமைதி உலகெங்கும் நிறையும். அன்பு நெஞ்சங்களே, அமைதி நிறைந்த உலகை ஒரு கனவாக கற்பனையாக கண்டவர் இறைவாக்கினர் ஏசையா. அவரது கற்பனை வரிகள் இந்த ஞாயிறன்று நமது முதல் வாசகமாக ஒலிக்கின்றது.
இறைவாக்கினர் ஏசையா, பிரிவு 2. அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரு கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோவின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் ஏசையா சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்போது இத்தகைய உலகம் கற்பனையாக கனவாக மட்டுமே இருக்க முடியும், நனவாக மாறவே முடியாது என்று நம்மில் பலர் தீர்மானித்து விடுகின்றோம். எனவே இப்படி ஓர் உலகை நினைத்து பார்த்து ஏக்கப் பெருமூச்சு விடலாம், அல்லது ஒரு விரக்தி சிரிப்பு சிரிக்கலாம். நமது ஏக்கத்திற்கும் விரக்திக்கும் காரணம் உள்ளது. எசையாவின் கனவில் போர்க்கருவிகள் விவசாய கருவிகளாக மாறுகின்றன. நாம் வாழும் சூழலிலோ விவசாய கருவிகள் போர்க்கருவிகளாக மாறி வருகின்றன. பயிர்களை அறுவடை செய்யும் அறிவாள், உயிர்களை அறுவடை செய்யும் கொடூரம் நம்மிடையே நடந்து வருகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, மனிதர்கள் கண்டுபிடித்த அனைத்து கருவிகளையும் கொண்டு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அழிவை மட்டுமே முன்னிறுத்தும் செயல்கள் பெருகி வருவதை பார்க்கும்போது கலிகாலம் முடிவுகாலம் ஆரம்பித்து விட்டதோ என்றும் புலம்புகின்றோம். முடிவு என்றாலே அழிவுதானா? இல்லை. முடிவு, இறுதி என்பனவற்றை அழிவு என்று பார்க்கலாம், அல்லது நிறைவு என்ற கோணத்திலும் சிந்திக்கலாம். அது நம் கண்ணோட்டத்தை பொறுத்தது. தகுந்த கண்ணோட்டம் நமது எண்ணங்களை மட்டுமல்ல, நமது வாழ்வையே மாற்றும் சக்தி பெற்றது.
அன்பு நெஞ்சங்களே, 2ஆம் உலகப் போரின் போது நிறுவப்பட்ட நாசி வதை முகாம்களை பற்றி 1000 கதைகள் திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன. ஜேக்கப் த லாயர், அதாவது பொய் சொல்லும் ஜேக்கப் என்ற திரைப்படம் தனி ஒருவரின் மாறுபட்ட கண்ணோட்டம் எப்படி அவரை சுற்றி இருப்பவர்களையும் மாற்றுகின்றது என்பதை காட்டும் ஓர் அழகிய திரைப்படம்.
யூத இனத்தைச் சார்ந்த ஜேக்கப் என்ற ஒரு கடைக்காரர் ஜெர்மானியர்களால் பிடிபட்டு நாட்சி வதை முகாமில் சேர்க்கப்படுகின்றார். அவர் அந்த முகாமில் சேரும்போது அங்கு பலர் தற்கொலை செய்து கொண்டனர் என்பதை அறிகின்றார். அவர் விளையாட்டாக ஒரு நாள் ரேடியோவில் தான் கேட்டதாக ஒரு செய்தியை கூறுகின்றார். அதாவது, இன்னும் சில நாட்களில் ஜெர்மானிய படைகள் தோற்கடிக்கப்படும் என்ற செய்தி அது. அந்த ரேடியோ எங்கு உள்ளதென கேட்கும் எல்லோரிடமும் அது ஒரு பெரிய ரகசியம் என்று மட்டும் கூறுகின்றார். ஜேக்கப் கூறும் செய்திகள் பலருக்கு நம்பிக்கை தருவதால் அவர் இருந்த முகாமில் தற்கொலைகள் நின்று போகின்றன. ஜெர்மானிய அதிகாரிகள் அந்த ரேடியோ பற்றி கேள்விப்பட்டு ஜேக்கப்பை பிடித்து சென்று சித்திரவதை செய்கின்றனர். இறுதியில் ஜேக்கப் கொல்லப்படுகின்றார். ஆனால் அவர் கற்பனையில் உருவாக்கிய அந்த ரேடியோ, அதன் வழியாக சொன்ன நம்பிக்கை தரும் செய்திகள் பலரையும் சாவிலிருந்து காப்பாற்றுகின்றது.
எனது அருமை அன்புள்ளங்களே, சென்ற ஞாயிறன்று இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்தோம். யூபிலி ஆண்டு நிறைவுற்றாலும் இரக்கம் நம் வாழ்விலும் திரு அவை வாழ்விலும் தொடர வேண்டும் என்ற எண்ணத்தை திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் ஆகிய அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த யூபிலி ஆண்டின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட இரக்கமும் எழிநிலையும் என்ற திருத்தூது மடலின் துவக்கத்தில் அவர் கூறும் வார்த்தைகள் இந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிக்கின்றன.
இரக்கம் நிறைந்து வழிந்த காலமாக அமைந்த இந்த புனித ஆண்டு தொடர்ந்து நம் சமுதாயத்தில் கொண்டாடப்பட வேண்டும். திரு அவை வாழ்வில் இரக்கம் ஓர் அடைப்பு குறிக்குள் சிக்கிக் கொண்ட இடைச்செருகலாக மாறிவிட முடியாது. நற்செய்தியின் ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்தி திரு அவையின் உயிர் துடிப்பாக இரக்கம் உள்ளது.
நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இரக்கம் ஓர் இடைச்செருகலாக இல்லாமல் இடைவிடாது தொடர வேண்டும். இவ்வுலகமே இரக்கத்தால் நிறைந்து வழிய வேண்டும். இரக்கமே நாம் சுவாசிக்கும் மூச்சாக மாற வேண்டும் என்ற ஜெபங்கள் இந்த திருவருகை காலம் முழுவதும் நம்மிடமிருந்து எழட்டும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.